ரமன், இந்த வருஷம் நடைபெற இருக்கின்ற இந்த உலக கோப்பை போட்டிக்கான இந்திய அணியினுடைய தேர்வு பத்தி உங்களுடைய பார்வை என்ன?
தேர்வு பொறுத்த மட்டும் எல்லா எதிர்பார்த்தபடிதான் குழுவை எடுத்திருக்காங்க. மேபி ஒரு சேஞ்ச் பண்ணிருக்கலாம், அதாவது ஒரு சாய்ஸ்ல வந்து வேறுபட்ட கருத்து இருக்கு. ஒரு மூணாவது சுழல் பந்து வீச்சாக பதிலா ஒரு பேட்ஸ்மேன் எடுத்திருக்கு, அதாவது முரளி விஜய் எடுத்திருக்கலாம். மற்றபடி பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த வகையில தான் தேர்வு குழு வந்து இந்த அணியை எடுத்திருக்காங்க.
யுவராஜ் சிங் சேர்க்கப்படணும்னு பல்தரப்பிலிருந்து கருத்துக்கள் தொடர்ந்து இந்தியாவில எழுந்து கொண்டு வருது, அதுல கொஞ்சம் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
யுவராஜ் சிங் பொறுத்த மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு கடைசி ரெண்டு வருஷ காலமா பாத்தீங்கனாலே அவரை வந்து இந்த ஷார்டர் ஃபார்மேட்ல எடுக்கல. அது இல்லாம கடைசியா அவர் ஆடினது வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த T20 வேர்ல்ட் கப்ல வந்துட்டு அவர் எதிர்பார்த்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல. அப்போ வந்து எல்லாரும் வந்துட்டு ஏளனமா பேசினாங்க. பட் அதுக்கப்புறம் இந்த தேர்வு குழு வந்து அவரை எடுக்கணும்ன்ற ஒரு இதே காட்டல. அட்லீஸ்ட் ஒரு எடுக்கணும் இல்லாட்டா அவரை ட்ரை பண்ணுன்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கூட பண்ணல. சோ அந்த வகையில பாக்க போனா அவர் எடுக்காம இருக்கிறது ஒன்னும் ஒரு ஆச்சரியம் சொல்ல முடியாது. அது இல்லாம இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இனிமே இளம் வீரர்கள் எடுத்து வரும் காலத்துக்கு தான் டீமை பில்ட் பண்ணுன்ற ஒரு நோக்கத்தோட தான் செலெக்ஷன் கமிட்டி அவங்க வேலையை ஈடுபட்டிருக்காங்க.
ஆனா ரஞ்சி டிராபியில தொடர்ச்சியாக 3 சதம் அடிச்சிருக்காருங்கிறது ஒரு குவாலிபிகேஷன் இல்லையா?
ரஞ்சி டிராஃபியில் அடிக்கிறாரு எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த ப்ராப்ளம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப யாருமே இருக்கட்டும், என்னதான் ஒரு அனுபவமான ஒரு விளையாட்டு வீரரா இருக்கட்டும், ஒரு 2 வருஷ கால இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல டச் இல்லாம வந்துட்டு ஸ்ட்ரைட்டு ஒரு பெரிய ஈவெண்ட், அதுவும் ஆஸ்திரேலியா நடக்கிற ஒரு பெரிய ஈவெண்ட்டுக்கு எடுப்பாங்கிறது யாரும் எதிர்பார்க்கல. பட் இதுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்பிளிட் டிசிஷன் சொல்லுவோமே, ஒரு ஸ்பிளிட் ஒப்பீனியன் சொல்லுவோமே, அது இருக்கு யுவராஜ் சிங் பொறுத்த மட்டும்.
இப்ப ஜெனரலாவே ஆஸ்திரேலியா நியூசிலாந்துல இருக்கக்கூடிய அந்த ஆடு களங்கள் பொதுவாகவே வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும் அல்லது அனுகூலமாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற அந்த கருத்தை வைத்து பார்க்கும் பொழுது 4 ஃபாஸ்ட் பவுலர்கள் எடுத்திருக்கிறது இந்த போட்டிக்காக ஒரு யதார்த்தமான முடிவா பார்க்கலாமா?
4 வேகப்பந்து வீச்சாளர்கள் தேவைதான், அது எதிர்பார்த்தபடி 4 பந்து வீச்சாளர்கள் எடுத்திருக்காங்க. அது இல்லாம பேக்கப்புக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்டுவர்ட் தீனி எடுத்திருக்காங்க. அவரும் வந்துட்டு கொஞ்சம் மீடியம் பேஸ் போடுவார், சீம் அப் போடுவார், அதனால அவரே எடுத்திருக்காங்க. அந்த ஆடு களங்கள் வைத்து பார்த்ததுனால்தான் 3 சுழல் பந்து வீச்சாளர்களுக்குள்ள பாத்தீங்கன்னா 1 சுழல் பந்து வீச்சாளர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரான மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்கு நிறைய பேருக்கு.
பேட்டிங் லைன் அப் விராட் கோலி, ஷிகர் திவான், சுரேஷ் ரெய்னா, அம்பட்டி ராய்டு, ரஹானேன்னு பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா ஷிகர் தவான் கூட அண்மையில நடைபெற்ற போட்டிகள்ல அவருடைய பேட்டிங் அந்த அளவுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில இல்ல. இந்த பேட்டிங் லைன் வந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்துல எடுபடும் நினைக்கிறீங்களா?
அதனாலதான் பாத்தீங்கன்னா முரளி விஜய் எடுத்திருக்கலாம் 1 சுழல் பந்து வீச்சாளர் பதில. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப ஆஸ்திரேலியால ஆடு காலங்கள் பாத்தீங்கன்னா நல்ல பவுன்ஸ் இருக்கும், அது எல்லாமே 2 தரப்புலயும் பாத்தீங்கன்னா ஒரு புது பந்துல போலிங் செய்யப்படும். இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு இந்தியா பொறுத்த மட்டும் இந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் எல்லாம் அதிரடி பேட்ஸ்மேன் இருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பவுண்டேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு சாலிட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வேணும். ஏன்னா இந்த இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் மாதிரி ஒரு ஆடு காலங்கள்ல வர மாதிரி 10 ஓவர்ல வந்துட்டு 80-90 ரன் அடிக்க முடியாது, அது எல்லாம் மேட்ச் அடிக்க முடியாது. அது இல்லாம ஷிகர் தவான் ஃபார்ம் கூட எப்படி இருக்குன்னு தெரியாது. ஃபேக்டர்ஸ் எல்லாம் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெடி ஓபனிங் ஃபவுண்டேஷன் தேவைப்படுது இந்தியாவோட அதிரடி மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா ரஹானே அண்ட் முரளி விஜய் வச்சு ஓபன் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா ஷிகர் தவான் ஆரம்பிக்கலாம். ஏன்னா வந்துட்டு அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் வந்துட்டு டாப் ஆர்டர்ல ஒரு இடது கை பேட்ஸ்மேன் இருந்தா என்ன ஆகும்னா பந்து வீச்சாளர்களோட திசை வந்து மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அந்த ஒரு அட்வான்டேஜ்னால அவர் எடுத்திருக்காங்க. பேட்டிங் பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா இந்தியாவோட பேட்டிங் வந்து ரொம்ப ஒரு வலுவான பேட்டிங் குழுன்னு சொல்லலாம், அதாவது இந்த பேட்டிங் யூனிட். அது பொறுத்த மட்டும் பிரச்சனை கிடையாது. எங்க சமீப காலத்துல பிரச்சனை உண்டாருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த போலிங்ல தான், இந்த பந்து வீச்சுல தான், எஸ்பெஷலி கடைசியில ஒரு டெத்துலன்னு சொல்லுவோமே, கடைசி ஒரு 5-6 ஓவர் இல்லாட்டா அந்த பவர் பிளே வருவேன் 36-40 ஓவர் அந்த ஏரியாஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம் வந்திருக்கு போலிங் பொறுத்த மட்டும். அது இல்லாம இப்ப சமீப காலத்துல இப்ப நடந்து கொண்டிருக்கிற டெஸ்ட் சீரீஸ்ல கூட பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு இந்த பந்து வீச்சாளர்கள் அவ்வளவு ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கல, ஏன்னா வந்து ஸ்டெடியா போடல, கன்சிஸ்டன்டா போலிங் போடல. அந்த வகையில பார்க்க போனா கொஞ்சம் ஒரு வீக்னஸ் சொல்லலாம். பட் இதனால என்ன வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னா இந்தியா வந்துட்டு பெரும்பாலும் சேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும், ஏன்னா அதுதான் ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு. அந்த வகையில பார்க்க போனா பேட்டிங் நம்பி இருக்கிற குழு, பட் போலிங் வந்துட்டு எப்படி வந்துட்டு இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போட போறாங்கன்றது பொறுத்து பாக்குவாங்க. நம்ம
இல்ல இந்தியாவால் கோப்பையை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா?
டெஃபினட்டா சான்சஸ் டெஃபினட்டா பிரைட்டா இருக்கு. பட் இந்த நாக் அவுட் ஃபேஸ்ல வந்துட்டா என்ன நடக்கும்ன்றது யாரும் சொல்ல முடியாது. பட் ஒரு குழுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து வலுவான ஒரு குழு, பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு குழு, இந்த உலகக்கோப்பை தக்க வைக்கக்கூடிய ஒரு குழுன்னு தான் சொல்ல முடியும். நாள